السلام علیکم ورحمۃ اللہ. اشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. گزشتہ خطبے میں نے حضرت مسیح موعود علیہ الصلوۃ والسلام کے
கடந்த குத்பாவில் நான் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சஹாபாக்களின் தபலீக் தொடர்பான சம்பவங்கள், அது தொடர்பான அவர்களது அனுபவங்கள் ஆகியவற்றை எடுத்து கூறினேன். சில சம்பவங்கள் எஞ்சியுள்ளன, அவற்றை பிறகு கூறுவேன் என்று நான் கூறியிருந்தேன். அதை நான் இன்றே எடுத்து கூறுகின்றேன். ஏற்கனவே நான் பலமுறை கூறியிருப்பது போன்று இந்த சம்பவங்களை எடுத்து கூறுவதன் உண்மையான நோக்கம், இந்த சஹாபாக்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். இந்த சஹாபாக்கள் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். நம்மை இந்த அருட்கொடைகளில் பங்கு பெறுபவர்களாக அவர்கள் ஆக்கியுள்ளார்கள். அல்லாஹ் இவர்களது எல்லோரது தகுதிகளையும் உயர்த்தி கொண்டே செல்வானாக. இவர்கள் இதனை நமக்காக செய்யாமல் இருந்திருந்தால் அல்லாஹ் இறக்கியுள்ள அருட்கொடையிலிருந்து நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக ஆகியிருப்போம். இரண்டாவதாக, அவர்களது நன்மைகள் ஈமான் விஷயத்தில் அவர்களுக்கு இருந்த தைரியம், மார்க்கத்திற்காக அவர்களும் இருந்த தன்மான உணர்வு, மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்கு அவர்களும் இருந்த உணர்வு ஆகியவை அவர்களது சந்ததிகளிலும் அவர்களது அந்த ஆன்மாவை ஊதும் வகையில் இருக்க வேண்டும். நேரடியாக அவர்களுடன் இரத்த உறவு உடையவர்களாக இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஆன்மீக உறவை அவர்களுடன் வைத்திருப்பவர்களும் உள்ளனர். இந்த தொடர்பின் காரணமாக இவர்கள் தங்களுக்குள்ளும் ஒரு உணர்வையும் எழுச்சியையும் உருவாக்கி அந்த சான்றோர்களின் உணர்வுகளையும் உள்ளத்தின் துடிப்பையும் தொடர்ந்து நிலைத்திருக்கும்படி செய்யக்கூடியவர்களாக இவர்கள் திகழ வேண்டும். இந்த அருளை இவர்கள் தங்களது சந்ததிகளிலும் தொடர்ந்து நீடித்திருக்கும்படி செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் இந்த பெரியவர்கள் செய்த பேர் உபகாரத்திற்குரிய உரிமையை செலுத்த முடியும். பலரும் எனக்கு எழுதுகின்றனர், சந்திக்கும் போது என்னிடம் கூறவும் செய்கின்றனர், அதாவது இந்த பெரியவரை பற்றி நீங்கள் கூறினீர்கள், இந்த சான்றோருடன் எனக்கு இந்த வகையில் உறவு இருக்கிறது, அவர் எனது உறவினர் என்று கூறுகின்றனர். ஆனால் இந்த சான்றோர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி செல்வதன் மூலமாகத்தான் இந்த உறவுக்குரிய உரிமையை நாம் செலுத்த முடியும் என்பதை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். எனவே இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான உணர்வையும் அதற்காக முயற்சி செய்வதையும் எப்போதும் நாம் நமக்கு முன்னால் வைத்திருக்க வேண்டும். இன்று நான் கூறப்போகும் சம்பவங்களில் முதல் அறிவிப்பானது ஹஜ்ரத் மியான் ஜமாலுதீன் சாஹிபுடையதாகும். அவர்கள் கூறுகின்றார்கள், நவாப்தீன் கோம்ரைன் என்ற பெயருடைய ஒரு மூலவி அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உள்ள இத்ரீஸ் என்ற ஊரில் உள்ளார். இவர், நான் மிர்சாயிகளை சீர்திருத்துகின்றேன் என்று கூறி வந்தார். கிராமம் கிராமமாக ஊர் ஊராக இவர் சுற்றி வந்தார். கூறுகின்றார்கள், எனது வீட்டிற்கு அருகிலுள்ள நவாபிண்ட் என்ற பெயரில் புகழ் பெற்ற தாராகட் என்ற இடத்திற்கு இவர் வந்து கூச்சலிட ஆரம்பித்தார். மிருதா எவராவது இருந்தால் அவர் என் முன்னால் வரட்டும் என்றார். எனக்கு முன்பு இந்த கிராமத்தில் எந்த அகமதியும் இருக்கவில்லை. எல்லோரும் எதிரிகளாகவே இருந்தனர். எனக்கு தெரிந்த நபர்களில் ஒரு சிலர் ஆலோசனை செய்து ஒரு நபரை என்னிடம் அனுப்பி வைத்தார்கள். நான் இந்த இடத்தில் வந்து மூலவிகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை அனுப்பி வைத்தனர். இவர்கள் வசித்து வந்த கிராமமும் பக்கத்தில் தான் இருந்தது. கூறுகின்றார்கள், நான் சிந்தித்து பார்த்தேன், இந்த மக்கள் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உண்மையை புரிய வேண்டும் என்ற நோக்கம் கொஞ்சமும் இவர்களுக்கு இல்லை. கடைசியாக குழப்பம்தான் மிஞ்சும். எனவே விவாதங்களில் ஈடுபடுவதிலிருந்தும் ஹசரத் சாஹிப் தடை செய்துள்ளார்கள் என்று நான் கூறினேன். விவாதங்களில் ஈடுபடுவதை ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடை செய்த காலகட்டமாக அது இருந்தது. ஏனென்றால் மௌலவிமார்களுக்கு இதனால் எந்த தாக்கமும் ஏற்படுவதில்லை. கூறுகின்றார்கள், ஹசரத் சாஹிப் விவாதங்களில் ஈடுபடுவதை தடை செய்துள்ளார்கள். எனினும் அவர்களுக்கு இதில் அதிகம் ஆர்வம் இருக்கிறது என்றால் குழப்பம் ஏற்படாது என்பதற்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் நாங்கள் உங்கள் கிராமத்திற்கு வருவோம் என்று நான் கூறினேன். மேலும் மோதி சாஹிப்புக்கு இருக்கும் ஆட்சேபனைகளை ஒருமுறை அவர் தெரிவிக்க வேண்டும். விவாதங்களில் ஈடுபடுவதற்கு பகரமாக நாங்கள் அவரது ஆட்சேபனைகளுக்கு ஒருமுறை பதில் கூறுவோம். மக்கள் தாமாகவே முடிவெடுத்துக் கொள்வர். அல்லது நாங்கள், அதாவது எங்கள் கிராமத்து மக்கள், குழப்பம் ஏற்படாது என்பதற்கு பொறுப்பேற்கிறோம். மௌலவி சாஹிப் இங்கு வர வேண்டும் என்று நான் அவர்களுக்கு செய்தி அனுப்பினேன். அந்த நபர் இந்த தூது செய்தியை தனது கிராமத்து மக்களுக்கு கொண்டு சேர்த்தார். நான் குறிப்பிட்ட இந்த மௌலவி மூன்று நபர்களை அழைத்துக் கொண்டு வேறொரு வழியாக எங்கள் கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார். அந்த கிராமத்தில் உள்ள ஊர் தலைவரை சந்தித்தார். அவர் இந்துவாக இருந்தார். அவரிடம் இங்கு மிருதா யாராவது இருந்தால் அவரை என்னை எதிர்கொள்ள வையுங்கள் என்று கூறினார். ஊர் தலைவர் என்னை அழைத்து வருவதற்காக ஒரு நபரை என்னிடம் அனுப்பி வைத்தார். முன்பே இது பற்றிய செய்தி எனக்கு கிடைத்ததும் நான் எனது கருணைமிக்க இறைவனிடம் துவா செய்தேன். இறைவா, நான் அறிவற்றவனும் சக்தியற்றவனும் ஆவேன். எனது சிறப்புகளில் எனக்கு எவ்வித கர்வமும் இல்லை. முழுக்க முழுக்க உன்னுடைய அருளே தேவைப்படுகிறது. உண்மையை நீயே தெளிவுபடுத்துவாயாக என்று துவா செய்துவிட்டு எங்கு மூலவி இருந்தாரோ அங்கு நான் வந்தேன். பல இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்று திரண்டிருந்தனர். உட்காருவதற்காக விரிப்பு விரிக்கப்பட்டது. நானும் மூலவியும் நடுப்பகுதியில் அமர்ந்தோம். சிறிது நேரம் அமைதி நிலவியது. பிறகு நான், மௌலவி சாஹிப், எந்த விஷயத்திற்காக நீங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளீர்கள் என்று கேட்டேன். அதற்கு மௌலவி சாஹிப், முகமதிய உம்மத்தில் பெரும் பிரிவினை ஏற்பட்டு விட்டது, நான் அதை சீர் செய்வதற்காக சுற்றி வருகிறேன் என்று கூறினார். கூறுகின்றார்கள், நான் அவரிடம் இன்று வரை நீங்கள் எந்த அளவு சீர்திருத்தம் செய்துள்ளீர்கள் என்று கேட்டேன். ஆலிம்களிடமிருந்தும் மார்க்க பெரியவர்களிடமிருந்தும் நீங்கள் சீர்திருத்தவாதியாக இருக்கின்றீர்கள் என்பதை எடுத்துக்காட்டும் எத்தனை சான்றிதழ்களை பெற்றுள்ளீர்கள் என்று கேட்டேன். அதற்கு மௌலவி, ஆம், நான் அவற்றை பெற்றுள்ளேன் என்று கூறினார். அதற்கு நான், பிறகு அந்த சான்றிதழ்களை எனக்கு காட்டுங்கள் என்று கூறினேன். அதற்கு மௌலவி சாஹிப், நான் அவற்றை எனது கிராமத்தில் வைத்துவிட்டு வந்துள்ளேன் என்று கூறினார். பிறகு அவசரமாக, எனது அசல் நோக்கம் மிருதா குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளார். அவர் காஃபிராக இருக்கின்றார். மக்களையும் காஃபிராக்குகின்றார். நவுது பில்லா. எனவே நான் இதுபோன்ற மக்களுடன் விவாதம் செய்து வருகிறேன் என்று கூறினார். அதற்கு நான், அவர் காஃபிரானதற்கான காரணத்தை கூறுங்கள். மேலும் எந்த விஷயம் தொடர்பாக நீங்கள் விவாதம் செய்ய போகின்றீர்கள் என்பதையும் கூறுங்கள் என்று கூறினேன். அதற்கு மௌலவி சாஹிப், நீங்கள் உருதுவில் பேசுகின்றீர்கள், நான் அரபியில் உரையாடுவேன் என்று கூறினார். அதற்கு நான், என்னால் அரபியில் பேச முடியாது, எனவே நாம் பஞ்சாபியில் பேசுவோம் என்றேன். அதற்கு மௌலவி சாஹிப், நல்லது, பஞ்சாபியிலேயே பேசுவோம் என்று கூறினார். மிக நல்ல விஷயம் என்று நான் கூறினேன். மௌலவி சாஹிப், உங்களது மதஹபு எது என்று கூறுங்கள் என்றார். அதற்கு நான், முதலில் நீங்கள் உங்களது மதஹபு எது என்று கூறுங்கள் என்று கேட்டேன். மௌலவி சாஹிப், எனது மதஹபு ஹனஃபியாகும். நான் இறைவன் ஒருவனே, அவனுக்கு இணையில்லை என்பதை அறிந்துள்ளேன். முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் என்று நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். மேலும் திருக்குரானின் 20 வசனங்களின் அடிப்படையிலும் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையிலும் அதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உடலுடன் 4வது வானத்தில் உயிருடன் இருப்பதாக நான் நம்புகின்றேன். இதை மறுப்பவரை நான் காஃபிர் என்று கருதுகின்றேன். நான் படித்தவன், சான்றிதழ் பெற்றவன் என்று கூறிவிட்டு, இப்போது உங்களது மதஹபு எது என்பது பற்றியும் அதன் போதனை பற்றியும் கூறுங்கள் என்று மௌலவி சாஹிப் கூறினார். அதற்கு இந்த எளியவன், நான் இறைவன் ஒருவனே என்றும் அவனுக்கு இணையில்லை என்றும் அறிந்துள்ளேன். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமு நபியினாக இருக்கின்றார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இஸ்ரவேல் சந்ததிகளுக்காக வந்த ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களின் அடிப்படையில் இறந்து விட்டார் என்று நான் நம்புகின்றேன். வரவேண்டிய மகுதியான அதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்திலிருந்து வர வேண்டும். இப்போது தான் மகுதி என்றும் மஸீஹ் என்றும் ஹத் மிர்சா குலாம் அஹமத் சாஹிப் அவர்கள் வாதம் செய்துள்ளார்கள். உண்மையான உள்ளத்துடன் அவர் உண்மையாளர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். யார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் உண்மையில் இருக்கின்றார் என்று நான் கருத மாட்டேன். எனது அறிவுக்கான எந்த சான்றிதழும் என்னிடம் இல்லை. அதாவது எனது மார்க்க அறிவிற்கான எந்த சர்டிபிகேட்டும் என்னிடம் இல்லை. நானே விஷயங்களை படித்துள்ளேன். மேலும் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹின் நட்பின் தாக்கத்தை என்னிடம் வைத்துள்ளேன். இஸ்ரவேல் சந்ததிகளுக்காக தோன்றிய இப்னு மரியம் திருக்குரானின் தெளிவான வசனங்கள் அடிப்படையிலும் முத்தசில் மர்ஃபு ஹதீஸ்களின் அடிப்படையிலும், அதாவது எந்த ஹதீஸ்களின் அறிவிப்புகளின் தொடர் முறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்றடைகின்றதோ அந்த நபிமொழிகளின் அடிப்படையிலும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பௌதீக உடலுடன் நான்காவது வானத்தில் ஏறி சென்றுள்ளார். இன்று வரை அங்கு உயிருடன் இருக்கின்றார் என்பதை நிரூபித்துவிட்டால் நான் தௌபா செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று நான் உறுதி கூறுகின்றேன் என்று நான் மோஹிசாயிடம் கூறினேன். அதற்கு மோஹிசாய், நல்லது, பிறகு நீங்கள் ஏற்று கூறியிருக்கும் இந்த விஷயத்தை எழுதி அதில் கையெழுத்திட்டு தாருங்கள் என்று கேட்டார். காகிதமும் கேட்டு நான் கூறியவற்றை எழுதி அதில் கையெழுத்திட்டு நான் மோலைசாயிடம் கொடுத்தேன். மோலைசாஹிப் அந்த காகிதத்தை தனது கைகளால் பெற்றுக்கொண்டு, தப்சீர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று கேட்டார். அதற்கு நான், எந்த தப்சீர்கள் திருக்குறானுக்கும் சஹியான ஹதீஸ்களுக்கும் பொருத்தமாக இருக்கின்றதோ அவற்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினேன். மோலைசாஹிப், திருக்குறான் உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு நான், ஆம், தெரியும் என்றேன். பிறகு மோலைசாஹிப், குரான் என்பதன் பொருள் என்ன என்று கேட்டார். இவர் விவாதம் செய்ய விரும்புகின்றார் என்று எனக்கு தெரியும். அதனால் அதற்கு நான், இது பற்றி நான் கூற மாட்டேன். முதலாவதாக நாம் முதலில் பேசிய விஷயம் தொடர்பாக ஒரு முடிவுக்கு வருவோம் என்று மௌலவி சாஹிப்பிடம் நான் கூறினேன். மௌலவி சாஹிப், ஜாலிக்கல் கிதாபு என்பதன் பொருள் என்ன என்று கேட்டார். அதற்கு நான், இதற்கு நான் பதில் கூற மாட்டேன். எந்த விஷயம் தொடர்பாக பேசுவதற்கு நாம் வந்துள்ளோமோ அது சம்பந்தமான கேள்விகளை கேளுங்கள், ஆட்சேபங்களை எடுத்து வையுங்கள் என்று கூறினேன். மௌலவி சாஹிப், திருக்குறானில் எத்தனை வசனங்கள் உள்ளன என்ற தனது அடுத்த கேள்வியையும் கேட்டார். அதற்கு நான், மீண்டும் மீண்டும் நீங்கள் இதே விஷயங்களையே கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றேன். உங்களுக்கு குரான் தெரியும் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்று மௌலவி சாஹிப் கேட்டார். அதற்கு இறைவன் அருளால், உங்களை விட சிறப்பாக குரான் எனக்கு தெரியும். நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இதே சபையில் அமர்ந்தவாறு நான் பதில் கூறுவேன் என்பதை இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன். ஆனால் வீண் விவாதங்களை நான் செய்ய மாட்டேன் என்று நான் கூறினேன். முன் சென்று போன சான்றோர்களின் தஃப்சீர்களையும் கலீஃபாக்களின் கூற்றுக்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லையா என்று மௌலவி சாஹிப் கேட்டார். அதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவற்றை ஏற்றுக்கொள்கின்றேன். அபூ பக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹும் ஆகியோரின் கூற்றுகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலைக்கும் பி சுன்னத்தி வ பி சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், எனது நடைமுறையை பின்பற்றுவதும் நேர்வழி பெற்ற எனது கலீஃபாக்களின் நடைமுறையை பின்பற்றுவதும் உங்கள் மீது கடமையாகும் என்று ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த கருத்து தான் எனது கருத்துமாகும். நீங்களோ இந்த நான்கு கலீஃபாக்களுடன் கிலாபத்தை ஒரு எல்லைக்குட்பட்டதாக ஆக்கிவிட்டீர்கள். நாங்கள் மிர்சா சாஹிபை கலிஃபத்துல்லாவாக, அதாவது அல்லாவின் பிரதிநிதியாக நம்புகின்றோம். அவர்களது வழிமுறையை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னத்தாக நாங்கள் கருதுகின்றோம். சுருக்கமாக மௌலவி சாஹிப் இவ்வாறு அங்குமிங்கும் பேசியவாறு அரை மணி நேரத்தை இவ்வாறு கழித்து விட்டார். திருக்குறானை தப்சீர் இல்லாமல் புரிய முடியாது என்று மௌலவி சாஹிப் கூறினார். நான் அவரிடம், இது தவறாகும், தப்சீர்கள் மூலம் மட்டும்தான் திருக்குறானை புரிய முடியும் என்றால் தப்சீர்களில் தொடர் இல்லாமல் நின்று போய்விட்டால் திருக்குறானை புரிந்து கொள்ள முடியாதா என்ன, இறைவன் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறினேன். வலக்கத் யசர்னல் குர்ஆன், நாம் குர்ஆனை எளிதானதாக ஆக்கியுள்ளோம் என்று திருக்குறான் வாதம் செய்கின்றது. அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்தனை செய்து பார்ப்பதில்லையா என்று அது கேட்கின்றது. எதனது தேவையும் திருக்குறானுக்கு இல்லை என்று கூறினேன். மௌலவி சாஹிப் அசல் விஷயத்தின் பக்கம் வரவே இல்லை. இறுதியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பௌதீக உடலுடன் வானத்தில் ஏறி சென்றிருப்பதை குறிப்பிடுகின்ற திருக்குறான் வசனங்களை எடுத்து கூறுங்கள் என்று அந்த கிராமத்தின் தலைவர் கூறினார். அதற்கு மௌலவி சாஹிப், கிராமத்தின் தலைவர் அவர்களே, நான் திருக்குறான் வசனத்தை எடுத்து கூறுவேன், ஆனால் இவர்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்று கூறினார். அதற்கு அந்த ஊர் தலைவர், மௌலவி சாஹிப், இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் மற்ற மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறினார். மௌலவி சாஹிப்பிற்கு வேறு வழி இல்லாமல் ஆனதும் திருக்குறானை கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அப்போது தில்லியில் அச்சிட்டு வெளியிடப்பட்ட மொழியாக்கம் செய்யப்பட்ட திருக்குறான் ஒன்று கொண்டு வரப்பட்டு அது மௌலவி சாஹிப்பின் கையில் கொடுக்கப்பட்டது. அதை கையில் வாங்கியதும், இது மிர்சாவின் குர்ஆன் ஆகும் என்று மௌலவி சாஹிப் கூறினார். பிறகு நான், ஒருபோதும் இது மிர்சா சாஹிப்பின் குர்ஆன் அல்ல, கண்களை திறந்து பாருங்கள் என்று கூறினேன். மௌலவி சாஹிப் மீண்டும் தான் கூறியதையே திரும்ப கூறினார். அதற்கு பிறகு நான், லானத்துல்லாஹி அலல் காஸிபீன் என்று கூறினேன். இவ்வாறு மூன்று முறை நான் கூறினேன். மௌலவி சாஹிப் திருக்குறானை தனது கையில் வாங்கி அதில் இருந்த அச்சகத்தின் பெயரை பார்த்தார். பிறகு இதை எழுதியவர் யார் என்று கேட்டார். அதற்கு நான், நவுதுபில்லா, நீங்கள் இதை இறைவனின் வசனங்களாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதனால்தான் எழுதியவர் யார் என்று கேட்கின்றீர்களா என்றேன். அதற்கு மோலை சாஹிப், இல்லை இல்லை, எனக்கு தவறு ஏற்பட்டு விட்டது என்று கூறினார். பிறகு இதனை தொகுத்தவர் யார் என்று கேட்டார். அதற்கு நான், மோலை சாஹிப், உணர்வுடன் செயல்படுங்கள், நீங்கள் கூறுகின்ற கருத்தை நிரூபிக்கும் வசனங்களை நீங்களே எடுத்து காட்டுங்கள் என்று கூறினேன். பிறகு மோலை சாஹிப் திருக்குரானை திறந்து அதன் பக்கங்களை புரட்டி கொண்டே இருந்தார். 20 நிமிடங்கள் வரை பக்கங்களை புரட்டி கொண்டே இருந்தார். வசனம் எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை. பிறகு நான் மோலை சாஹிப்பிடம், நீங்கள் கூறும் விஷயத்தை நிரூபிக்கின்ற 20 குர்ஆன் வசனங்கள் இருப்பதாக கூறினீர்கள், ஒன்றில்லை என்றால் 2வது வசனத்தை காட்டுங்கள், 2வது இல்லை என்றால் 3வது வசனத்தை காட்டுங்கள் என்று கூறினேன். மோலை சாஹிப்பிற்கு குர்ஆனிலிருந்து அந்த வசனங்கள் கிடைக்கவே இல்லை. இறுதியில் மோலை சாஹிப், எனக்கு குர்ஆனிலிருந்து அந்த வசனங்கள் கிடைக்கவில்லை, ஆனால் நான் மரணம் செய்துள்ள வசனத்தை கூறுகின்றேன் என்றார். பிறகு மோலை சாஹிப், வைது கால் அல்லாஹு யா இசா இன்னி முத்தவஃபீக என்ற வசனத்தை ஓதிவிட்டு அதற்கு இவ்வாறு பொருள் கூறினார். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறினான், நான் உனது ரூஹை அதன் முழுமையான உடலுடன் சேர்த்து வானத்திற்கு உயர்த்திக் கொள்வேன். அதற்கு நான், மோலை சாஹிப், திருக்குறானிலிருந்து அந்த வசனத்தை எடுத்து காட்டுங்கள், அதன் சொற்களை நேரடியாக பார்த்து அவற்றை நம்முன் வைத்து விவாதிக்கலாம் என்று நான் கூறினேன். மோலை சாஹிப் குர்ஆனை கையில் வாங்கினார். பிறகு 10 நிமிடங்கள் வரை அதன் பக்கங்களை புரட்டி கொண்டே இருந்தார். எந்த வசனமும் அவருக்கு கிடைக்கவில்லை. மக்கள் அவரை ஏளனமாக பேச தொடங்கினார்கள். உங்களது திருக்குறான் அறிவு மீது எங்களுக்கு வியப்பாக இருக்கின்றது, ஒரு பிரசித்தி பெற்ற குர்ஆன் வசனம் உங்களுக்கு தெரியவில்லையே என்று கூறி மக்கள் அவரை கேலி செய்தவாறு அங்கிருந்து எழுந்து சென்றனர். இதே போன்ற ஒரு சம்பவத்தை கடந்த முறை நான் கூறினேன், ஆனால் அது வேறு சம்பவமாகும். பொதுவாக இதுதான் தங்களை ஆலயங்கள் என்று கூறிக்கொள்கின்ற இந்த பெயர்தாங்கிய ஆலயங்களின் பழக்கமாகும். பிறகு ஹஜ்ரத் முன்சி மஹபூப் ஆலம் சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹக்கை முகமது அலி சாஹிப் ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தில் அரசவை மருத்துவராக இருந்து வந்தார். இவருக்கு ஓய்வூதியம் கிடைத்த காலத்தில் இவர் லாகூரில் வசித்து வந்தார். நான் அவரிடம் வேலை பார்த்து வந்தேன். அவர் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து வந்தார். மிக தீய சொற்களை கூறி வந்தார். அவர் உரையாடி கொண்டிருந்த சமயத்தில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது உயர் தகுதிக்கு எதிராக அவர்களை பற்றி தையூஸ், அதாவது தன்மான மற்றவர் என்ற சொல்லை பயன்படுத்தினார். நவுது பில்லா, நான் இரவு மிக அதிகமாக துவா செய்தேன், இஸ்திக்ஃபார் செய்தேன். இவ்வளவு அவமரியாதையாக நடந்து கொண்ட இந்த நபருடன் நான் ஏன் பேசினேன் என்று எண்ணி எண்ணி வருந்தினேன். அப்போது இறைவன் எனக்கு கனவில் காட்டினான். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மர்ஹூம் மியான் சிராகுத்தீன் சாஹிப் அவர்களது வீட்டில் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். நான் அவர்களுக்கு முன்னால் வந்தேன். ஹுசூரிடம் நான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினேன். ஹுசூர் வாலைக்கும் சலாம் என்று பதில் கூறினார்கள். பிறகு நம்மை தையூஸ், அதாவது தன்மானமற்றவன் என்று கூறிய அந்த நபர் எங்கே என்று என்னிடம் கேட்டார்கள். நான் வெளியில் எட்டி பார்த்தபோது முகமது அலி வந்து கொண்டிருந்தார். நான் ஹுதூரிடம் அவ்வாறு கூறிய நபர் முகமது அலி ஹக்கீம் ஆவார், அவர் வெளியே வந்து கொண்டிருக்கின்றார் என்று கூறினேன். ஹுதூர், அவரை நாம் சந்திக்க மாட்டோம் என்று அவரிடம் கூறிவிடுங்கள், ஏனென்றால் அவர்தான் தையூஸ், அதாவது தன்மானமற்றவர் என்று கூறினார்கள். இந்த கனவை நான் கண்ட பிறகு சில வாரங்கள் கழிந்தன. அல்லாவின் பழிவாங்குதல் எவ்வாறு இருந்தது என்று பாருங்கள். அந்த நபரது மகள் ஒரு கிளர்க்குடன் ஓடி போய்விட்டார். குஜரான் வாலாவில் இருந்த காவல்துறையின் அதிகாரிகள் அவர்களை பிடித்தனர். கிளர்க் இவள் எனது மனைவி என்று கூறினார். ஆனால் அந்த பெண், இவர் என்னிடம் வேலை செய்து வந்தார் என்று கூறினாள். முரண்பட்ட தகவல்கள் கூறப்பட்டதால் காவல்துறைக்கு சந்தேகம் ஏற்பட்டது. குஜரான் வாலா ஸ்டேஷனில் வைத்து போலீஸ் இவர்களை வண்டியிலிருந்து கீழே இறக்கியது. பிறகு அவர்கள் டெபுட்டி கமிஷனர் முன்பு கொண்டு வரப்பட்டனர். அப்போது அந்த பெண், எனது தந்தையார்தான் தையூஸ், அதாவது தன்மானமற்றவர் என்று வாக்குமூலம் கொடுத்தார். எனது தந்தையார் எனக்கு திருமணம் செய்து வைக்காமல் இருக்கின்றார் என்று கூறினார். இவ்வாறு ஹக்கீம் சாவின் மகளே வாக்குமூலம் கொடுத்தார். நான் வேறு வழியில்லாமல் இந்த மனிதருடன் ஒரு நவாவின் மகனிடம் செல்கின்றேன் என்று அவர் தனது சம்பவத்தை எடுத்து கூறினார். டெபுட்டி கமிஷனர், இதனால் உனது தந்தைக்கு இழிவு ஏற்படும், நீ அவரிடம் செல் என்று கூறினார். அதற்கு அவள் மறுப்பு தெரிவித்தவாறு, எனது தந்தை என்னை கொன்று விடுவார் என்று கூறினார். டெபுட்டி கமிஷனர், நாம் ஒரு ஏற்பாட்டை செய்வோம் என்று கூறினார். பிறகு அவர் அந்த பெண்ணை லாகூரின் டெபுட்டி கமிஷனரிடம் அனுப்பி வைத்து, இந்த பெண்ணை அவரது தகப்பனாரிடம் ஒப்படைத்து விடுங்கள், ஆனால் அவளுக்கு எவ்வித துன்பமும் இழைக்கப்படாது என்ற உத்தரவாதத்தை பெற்று அவளை அனுப்பி வையுங்கள் என்று கூறினார். பிறகு டெபுட்டி கமிஷனர் ஹக்கீம் சாஹிபை அழைத்து வரும்படி கூறினார். அவர் நீதிமன்றத்திற்கு வந்ததும், நீர் மிக பெரும் தையூஸ், அதாவது தன்மான மற்றவர் என்று கூறப்பட்டது. நீர் மிக பெரும் தையூஸாக இருக்கின்றீர் என்று கூறி நீதிபதி அவரை அதட்டினார். இரண்டாவது முறையாக டெபுட்டி கமிஷனரிடம் இதே சொல்லை அவர் கேட்க வேண்டியது வந்தது. டெபுட்டி கமிஷனர் அவரிடம், நீர் உமது மகளை பாதுகாக்காமல் இருக்கின்றீர், நீர் மிகுந்த வெக்கங்கட்ட மனிதராக இருக்கின்றீர், இளம் வயதில் உள்ள பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்காமல் இருக்கின்றீர் என்று கூறினார். மேலும் 5,000 ரூபாய் ஜாமீன் தொகையாக செலுத்த வேண்டும், அப்போதுதான் உமது மகளை உன்னிடம் ஒப்படைப்பேன் என்றும் கூறினார். இவ்வாறு அவர் பழிவாங்கப்பட்டார். மேலும் படிப்பினை பெறத்தக்க வகையில் அவரது முடிவு எப்படி அமைந்தது என்றால், சிறிது காலம் கழிந்த பிறகு மோலை சாஹிப் அந்த நகரத்தில் தையூஸ் அதாவது தன்மானமற்றவர் என்ற பெயராலே அனைவராலும் அழைக்கப்பட்டார். ஒவ்வொருவரும் அவரை இதே பெயரை சொல்லி அழைத்தனர். சிறிது காலம் கழிந்த பிறகு அதே பெண் மீண்டும் ஓடி போய்விட்டால் கிறிஸ்துவராகிவிட்டாள். ஹஜரத் அமீர் ஹான் சாஹிப் கூறுகின்றார்கள், ஹஜரத் முதலாவது கலிபுத்துல் மசி அவர்களின் மரணத்தை தொடர்ந்து சௌத்ரி குலாம் முகமது சாஹிப் அவர்கள் லாகூரியாக ஆகிவிட்டார் என்று நான் கேள்விப்பட்டதும் நான் அவரிடம் சென்று லாகூரிகளின் நிலைமை பற்றி அவருக்கு எடுத்து கூறினேன். அல்ஹம்துலில்லா, இதன் மூலம் அவருக்கு மிக நல்ல தாக்கம் ஏற்பட்டு லாகூரி சிந்தனைகளிலிருந்தும் அவர் தௌபா செய்தார். பிறகு காதியானுக்கு அவர் வந்தார். இவ்வாறே துணை நீதிபதியான சௌத்ரி நியமத் ஹான் சாஹிபிற்கு கேடி என்ற இடத்தில் வைத்து தப்லீக் செய்தேன். இதற்கு பிறகு சிறிது காலம் கழிந்ததும் அவர் அகமதியாகிவிட்டார். அவர் ஓனேவில் இருந்த சமயம் அவருக்கு லாகூரி சிந்தனைகள் உள்ளன என்று கேள்விப்பட்டேன். நான் அவரிடம் கடித தொடர்பு வைத்தேன். பிறகு தாமாகவே அவரது சிந்தனையை அவர் மாற்றிக்கொண்டார். அல்லாவின் அருளால் இப்போது இந்த லாகூரிகளின் எண்ணிக்கை மிக குறைவானதாக ஆகிவிட்டது. எங்கெல்லாம் அவர்கள் இருந்தனரோ அங்கெல்லாம் அல்லாவின் அருளால் கடந்த 2 வருடங்களாக பெரும் எண்ணிக்கையில் அவர்கள் அகமதிகளாக ஆகிவிட்டார்கள். ஹஜரத் மௌலவி அப்துல்லா சாஹிப் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை நான் ஹஜரத் சாஹிபை சந்திப்பதற்காக அவரது சமூகத்தில் வந்தேன். அப்போது அவர்கள் ஓரிடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி ஹஜரத் சாஹிபிற்கு அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர் என்னை பார்த்து, இவர் மௌலவி அப்துல்லா ஆவார், இவருடன் பல விவாதங்கள் நடந்துள்ளன, ஆனால் ஒவ்வொரு களத்திலும் அல்லாஹ் இவருக்கு வெற்றியை வழங்கி வந்தார் என்று கூறினார். இதை கேட்டு ஹஜரத் சாஹிப் அவர்கள், ஆம், உண்மைக்கு எப்போதும் வெற்றி கிடைத்தே வந்துள்ளது என்று கூறினார்கள். இந்த அருளுக்குரிய நபரின் நாவிலிருந்து இந்த சொற்கள் வெளிவந்ததை கேட்டு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. எந்த நபரது நாவிலிருந்து இந்த சொற்கள் வெளிவந்தனவோ அதன் மூலம் நான் எப்போதும் உண்மையை நிலைத்திருப்பேன், எப்போதும் அல்லாஹ் எனக்கு வெற்றியை வழங்குவான் என்ற உறுதி எனக்கு ஏற்பட்டது. அந்த இறைவன் எந்த ஒரு விவாதத்திலும் எனக்கு தோல்வி ஏற்பட விட்டதே இல்லை, எப்போதும் எனக்கு வெற்றியை வழங்கியுள்ளான். ஹஜ்ரத் சௌத்ரி முகமது அலி சாஹிப் அறிவிக்கின்றார்கள், எனது தந்தையார் சியால்கோட்டில் நடந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்றார்கள். அவர் திரும்பி வந்ததும் அவர் தபலீக் செய்ய ஆரம்பித்தார். அவர் அங்கு பயஸ் செய்துவிட்டுத்தான் திரும்பி வந்திருந்தார். அவரது தபலீக் மூலம் கட்டியாயிலியான் என்ற ஊரை சார்ந்தவர்கள் மளமளவென்று பயஸ் செய்ய ஆரம்பித்தனர். குலாம் ரசூல் பசரா சாஹிபிடமிருந்து நான் கேள்விப்பட்டேன், பெருமளவில் கட்டியான் விழாவை சேர்ந்த நபர்கள் பயஸ் செய்கின்றார்கள் என்பதை ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் பார்த்து கட்டியாலியான் என்பது கிராமமா அல்லது நகரமா என்று கேட்டார்கள். சௌத்ரி முகமது அலி சாஹிப்பின் சகோதரர் ஹாக்கிம் அலி இந்த அறிவிப்பை உறுதி செய்கின்றார். பிறகு ஷேக் அப்துல் ரஷீத் சாஹிப்பின் அறிவிப்பு இதுவாகும். அகமதியல்லாத மூலவி முகமது அலி சாஹிப் போப்படி இங்கு வந்து போவதுண்டு. நல்ல குரல் வளம் படைத்தவராக அவர் இருந்தார். அவரது சொற்பொழிவை கேட்பதற்கு எண்ணற்ற பெண்கள் சென்றார்கள். சிறந்த முறையில் அவர் சொற்பொழிவை நிகழ்த்துவார். மக்களை அதன் மூலம் தன் பக்கம் ஈர்த்து வந்தார். திலாவத்தும் சிறந்த முறையில் இருக்கும். 2 அல்லது 3 மாதங்கள் வரை அவர் இங்கு தங்கி வந்தார். அவர் இங்கு வந்து ஹஜ்ரத் சாஹிபை அதாவது மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார். தீய சொற்களை பேசி வந்தார். அவருடனும் விவாதங்கள் நடந்தன. பெற்றோர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டனர். எனது தாயார் என்னுடன் அதிகமாக கடுமையுடன் நடந்து கொண்டார். ஏனென்றால் இந்த போபடி மூலவியின் தாக்கம் பெருமளவில் இருந்து வந்தது. பெற்றோர்கள் உம்முடன் உள்ள உறவை நாங்கள் முறித்துக் கொள்கின்றோம் என்று கூறிவிட்டனர். பல மாதங்கள் வரை வீட்டிலிருந்து வெளியில் சென்று இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனது தந்தையார் எனது தாயாரிடம், முதலில் இவன் மார்க்கத்தை பற்றி கவலை இல்லாமல் இருந்து வந்தான், தூங்கிக் கொண்டே இருந்தான், இப்போது தொழுகின்றான், தஹஜ்ஜத்தும் தொழுகின்றான், எதற்காக இவனுடன் உள்ள உறவை நாம் முறித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி வந்தார்கள். ஒருவரும் அஜத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை இவர்கள் எதிர்த்து வந்தனர். உறவை முறித்துக் கொள்வோம் என்று மிரட்டினர். ஆனால் இவர் அகமதியானதிலிருந்து இவரது நிலையே மாறிவிட்டது என்ற தாக்கமும் அவரிடம் இருந்து வந்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், இவ்வாறு இருந்தும் உலக விஷயங்களை கருத்தில் கொண்டவாறு அவர்கள் என்னிடம் மிர்சாயத்தை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். நான் அவர்களிடம் இது பற்றி எனக்கு புரிய வையுங்கள் என்று கூறினேன். இந்த தருணத்தில் பலமுறை எனக்கு மௌலவி முகமது ஹுசைன் சாஹிபுடன் கருத்து பரிமாற்றம் நடந்தது. மௌலவி முகமது ஹுசைன் சாஹிப் எங்களிடம் கடன் வாங்கியிருந்தார். தந்தையார் கடன் தொகையை கேட்பதற்காக என்னை அவரிடம் அனுப்பி வைத்தார்கள். தற்செயலாக மௌலவி சாஹிப் ஒரு பிரசுரத்தை வெளியிட்டிருந்தார். அதில் இரத்தவெறியுள்ள மகதி தோன்றுவதை அவர் மறுத்து கூறியிருந்தார். அது தொடர்பாக உள்ள ஹதீஸ்கள் சுயமாக இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்று அவர் கூறியிருந்தார். அவை ஆதாரபூர்வமானவை அல்ல என்று எழுதியிருந்தார். அவரது இந்த பிரசுரம் ஹதரத் சாஹிப்பையும் சென்றடைந்தது. ஹதரத் சாஹிப் இந்த பிரசுரத்தை பார்த்த பிறகு இது தொடர்பான மாக்க தீர்ப்பு என்ன என்று கேட்டு ஒரு கேள்வியை தயார் செய்தார்கள். கோடுகாமை சேர்ந்த டாக்டர் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களை மூலவிகளிடம் அனுப்பி வைத்தார்கள். ஃபத்வா வாங்குவதற்காக அனுப்பி வைத்தார்கள். ஆலிம்களிடம் ஃபத்வா வாங்குவதற்காக அவர் சென்றார். சில ஆலிம்கள் ஃபத்வா கொடுத்தனர், சிலர் மறுத்துவிட்டனர். மூலை முகமது ஹுசைன் சாஹிப்பின் இந்த பிரசுரம் கிடைத்ததும் அது தொடர்பாக மற்றவர்கள் என்ன தீர்ப்பு கூறுகின்றார்கள் என்பதை கேட்டறிய மற்றவர்களிடம் ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். சிலர் அந்த பிரசுரத்திற்கு எதிரான ஃபத்வாவை கூறினர். சிலர் ஒன்றும் கூறாமல் தப்பித்துக் கொண்டனர். டாக்டர் சாஹிப் கூறுகின்றார்கள், இவர்தான் மூலவிமார்களிடம் ஃபத்வா பெறுவதற்காக சென்றார். டாக்டர் முகமது இஸ்மாயில் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் மூலவிமார்களிடம் சில நேரம் திராட்சை அல்லது இது போன்ற மற்ற பழங்களை கொடுத்து வந்தேன். அவர்கள் எனது விருப்பத்திற்கேற்ப ஃபத்வா கொடுத்து வந்தார்கள். மூலவிகளிடம் சென்று பழங்கள் போன்றவற்றை அன்பளிப்பாக வழங்கி நாம் விரும்புவது போன்ற ஃபத்வாவை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார். இன்றும் இதே நிலைதான் இருக்கின்றது. ஆனால் இன்றைய நாட்களில் இந்த ஃபத்வாக்களுக்கான விலை மிகவும் கூடிவிட்டது. முதலில் ஃபத்வா கொடுக்க இவர்கள் மறுத்தனர். பிறகு கொஞ்சம் ஏதாவது பெற்றுக்கொண்டு ஃபத்வா வழங்கி வந்தனர். தலைப்பாகையின் துணியை முகத்திற்கு முன்னால் வைத்தவாறு ஹதரத் சாஹிப் நான் கூறிய இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டு புன்சிரிப்பு சிரித்தார்கள். கூறுகின்றார்கள், மூலை முகமது ஹுசைன் சாஹிப் அவர்கள் அவருடைய ஃபத்வா வெளிவந்திருந்த அந்த மாத இதழை பற்றி எனக்கு தெரியும். ஒருமுறை அவருடன் கருத்து பரிமாற்றம் செய்தவாறு இரத்தவரியுள்ள மகதி தோன்றமாட்டார் என்பதுதான் உங்களது கொள்கையாக இருக்கின்றது. இது தொடர்பாக ஹதீஸ்கள் பலகீனமானவை, யூகங்கள் நிறைந்தவை என்றெல்லாம் நீங்கள் எழுதியுள்ளீர்கள். பிறகு மகதி வருவார் என்றும் நீங்கள் கூறுகின்றீர்கள். இருவிதமான கருத்துக்களை நீங்கள் ஏன் கூறுகின்றீர்கள் என்று நான் அவரிடம் கேட்டேன். உங்களது அசல் கொள்கை என்ன என்பதை பற்றி ஏன் கூறாமல் இருக்கின்றீர்கள் என்றும் நான் கேட்டேன். எனது இந்த கேள்விக்கு அவர் எந்த பதிலையும் கூறாமல் இருந்தார். செல், மிருதாயாக ஆகிவிடு, உமக்கு இதில் என்ன இருக்கிறது என்று மட்டும் அவர் பதில் கூறினார். ஹதரத் ஷேக் முகமது இஸ்மாயில் சாஹிப் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அசர் தொழுகைக்கு பிறகு மஸ்ஜித் முபாரக்கிலே அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஒரு நண்பர், ஹுசூர், எங்கள் கிராமத்திற்கு ஒரு மௌலவி சாஹிப் வந்தார். அவரை அகமதி அல்லாதவர்கள் ஒரு உயர்வான இடத்தில் நிற்க வைத்து சொற்பொழிவாற்ற வைத்தனர். நாங்களும் அங்கு சென்றிருந்தோம். அந்த மௌலவி லா நபிய பாதி என்ற ஹதீஸை படித்து மக்களுக்கு உணர்வுபூர்வமாக அவர்களை தூண்டிவிட்ட வண்ணம் இருந்தார். அவர்களை பார்த்து மீண்டும் மீண்டும், மக்களை பாருங்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார் என்று கூறுகின்றார்கள். ஆனால் காதியானை சார்ந்த மிர்சா சாஹிப் நான் நபி என்றும் நான் ரசூல் என்றும் கூறுகின்றார். பிறகு பஞ்சாபியில் மிர்சா சாஹிப்பை நாம் எப்படி நபி என்றும் ரசூல் என்றும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டார். இவர்கள் கூறுகின்றார்கள், அப்போது நான் எழுந்து நின்று, மௌலவி சாஹிப், மஸ்ஜித் நபி தொடர்பாக இந்த மஸ்ஜிதுக்கு பிறகு வேறு எந்த மஸ்ஜிதும் இருக்காது என்று அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதற்கு நீங்கள் என்ன பொருள் கொடுப்பீர்கள் என்று கேட்டேன். இந்த மஸ்ஜித் தொடர்பான ஹதீஸிற்கு நீங்கள் என்ன பொருள் கொடுப்பீர்களோ அதே பொருளைத்தான் நாங்கள் லானபியபாதி என்ற ஹதீஸிற்கு கொடுப்போம். பிறகு உங்களுக்கு இதையும் கூறிக்கொள்கிறோம், எந்த நபி அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஷரியத்தை ரத்து செய்து விடுவாரோ அவர் நபியாக முடியாது. ஏனென்றால் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷரியத்தான் இறுதி ஷரியத்தாகும். இதற்கு பிறகு எந்த புதிய ஷரியத்தையும் கொண்டு வருகின்ற நபி வர முடியாது என்று நான் கூறினேன். மௌலவி சாஹிப் எனது இந்த பதிலால் கோபமடைந்து என்னை ஏசத் தொடங்கினார். பதில் கூற முடியவில்லை என்றால் இதுதான் நடக்கும். மௌலவி சாஹிப், உங்களது ஏச்சு பேச்சுக்களுக்கு நாங்கள் பதில் கூற முடியாது என்று நான் கூறினேன். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நபர் கூறிய இந்த விஷயத்தை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். புன்சிரிப்பு சிரித்தார்கள். இன்றைய நாட்களிலும் இந்த இஷ்யூ தான் எழுப்பப்படுகிறது. இந்த விஷயத்தின் மூலமே மக்களது மூளைகளில் இவர்களில் விஷத்தன்மையை உருவாக்குகின்றார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வர முடியாது, இவர்கள் மிர்சா சாஹிபை நபி என்று ஏற்றுக்கொள்கின்றனர் என்று அவர்கள் கூறி பாகிஸ்தானில் இந்த இஷ்யூ மூலமாகவே மக்களை அகமதியத்திற்கு எதிராக தூண்டிவிட்டு அவர்கள் நம்மை இன்று வரை எதிர்த்து வருகிறார். மதிப்புக்குரிய மியா ஷராஃபத் அகமது சாஹிப் தனது தந்தையாரான மருகும் மூலவி ஜமாலி சாஹிப் அவர்களின் நிலைமைகள் பற்றி விளக்கியவாறு எழுதுகின்றார்கள். தந்தையாருக்கு மார்க்கத்திற்கு தொண்டு செய்வதற்கான பேர் ஆர்வம் இருந்து வந்தது. முதிய வயதிலும் கூட அவர் இளைஞர்களை தோற்கடித்தவாறு முன்னேறி வந்தார். 1934 ஒரு ஜும்மா குத்பாவில் ஹஜரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் அன்னாரது வஃபாத்தை ஷஹாதத் என்று குறிப்பிட்டதுடன் மட்டுமல்லாமல், மூலவி சாஹிப் இளைஞர்களை விட துரிதமாக பணிகளை செய்து வந்தார்கள் என்று கூறினார்கள். ஹுசூர் கூறினார்கள், தப்லீகில் பைத்தியக்காரர்களைப் போன்று பணிபுரிகின்ற மூன்று நபர்களை நான் பார்த்துள்ளேன். முதலாமானவர் மர்ஹூம் ஹாஃபிஸ் ரோஷன் அலி சாஹிப் ஆவார்கள். இரண்டாவது நபர் இந்த மூலவி சாஹிப் ஆவார்கள். மூன்றாவது நபர் மூலவி குலாம் ரசூல் சாஹிப் ராஜகி என்று கூறினார்கள். இந்த மூவரும் இரவு பகல் என்று பாராமல் தபிலீகிலேயே ஈடுபட்டிருந்தனர். மியான் ஷராஃபத் அகமது சாஹிப் அவர்களே தங்களது தந்தையாரான மூலவி ஜமாலுதீன் சாஹிப்பின் நிலைமைகளை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள். தந்தையார் இந்த இயக்கத்தின் தபிலீக் தொடர்பாக தான் கண்ட கனவு ஒன்றை கூறி வந்தார்கள். அதை நான் எழுதுகின்றேன் என தந்தையார் கூறுகின்றார்கள். நான் ஒருமுறையாக மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அவர்களை கனவில் பார்த்தேன். அவர்கள் எனது வீட்டிற்கோ அல்லது எங்களது கிராமத்திற்கோ வந்திருந்தார்கள். எங்கு வந்திருந்தார்கள் என்பது சரியாக எனக்கு நினைவில் இல்லை. அவர்கள் என்னிடம் பேனாவை கேட்டார்கள். அதற்கு பிறகு எனது கண்கள் திறந்துவிட்டன. சிறிது காலம் கழிந்ததும் நான் காதியானில் அவர்களது சமூகத்தில் வந்தேன். தூய வெள்ளை நிறத்திலான இரண்டு போர்வைகளை வாங்கி வைத்திருந்தேன். வெவ்வேறு நிறத்திலால் ஆன இரண்டு பேனா வைப்பதற்கான ஹோல்டர்ஸும் வாங்கியிருந்தேன். அவற்றை ஹுசூர் அவர்களுக்கு வழங்கினேன். ஹுசூர் அவர்களிடம் பேனாவை கேட்டு வாங்கிய அந்த கனவிற்கான விளக்கத்தை கேட்டேன். ஹுசூர் அவர்கள் அன்புடன் எனது அற்பமான காணிக்கையை ஏற்றுக்கொண்டவாறு என்னிடம், நீங்கள் உங்களது கனவை நிறைவேற்றிவிட்டீர்கள். நீங்கள் மார்க்கத்தொண்டு செய்வதுதான் பேனாவை என்னிடமிருந்து கேட்டு பெற்றதன் விளக்கமாகும். நீங்கள் சொற்பொழிவு மூலமும் எழுத்து மூலமாகவும் மார்க்கத்திற்கு தொண்டாற்றுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு நான் முழுமையான வேகத்துடன் தப்லீக் செய்ய ஆரம்பித்தேன் என்று எனது தந்தையார் கூறினார்கள். இறைவனது அருளால் அவளது முயற்சிகளுக்கு நல்ல விளைவு ஏற்பட்டது. அவர்களது இரு சகோதரர்களும் பையத்தில் இணைந்து விட்டனர். அவர்களில் ஒருவர் தமது பகுதியில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆலிமாக திகழ்ந்தார். அவர்தான் ஃபிரோஸ்பூர் ஜில்லாவை சார்ந்த மௌலவி முகமது அலி சாஹிப் ஆவார்கள். எதிரிகளுக்கு இது பற்றி தெரிந்ததும், அதாவது மௌலவி ஜமாலுதீன் சாஹிப் அவர்களும் மௌலவி அலி முகமது சாஹிப்பும் அகமதிகளாகிவிட்டனர் என்பது அவர்களுக்கு தெரிய வந்ததும் அவர்களது இடுப்புகள் முறிந்து போயின. முகமது அலி போடியாவும் மஹமூத் ஷா அவர்களும் இதனை அறிந்து வசீராவிலிருந்து அழுதவாறு அந்த இருவரும் சென்றனர். தங்களது நெருக்கமான உறவினர் இறந்துவிட்டது போன்று இந்த இருவரும் ஒருவரது கழுத்து மீது மற்றவர் கை போட்டவாறு ஃபிரோஸ்பூர் வரை அழுது கொண்டே சென்றனர். பிறகு மௌலவி சாஹிப்பின் முயற்சியால் ஃபிரோஸ்பூர் மாவட்டத்திலும் ஏனைய பல பகுதிகளிலும் களப்பற்ற தூய உள்ளம் கொண்டவர்களின் ஜமாத்துகள் உருவாகியது. அல்ஹம்துலில்லா. மௌலவி ஜமாலுதீன் சாஹிப் தொடர்பாக மியான் ஷராஃபத் அகமது சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மௌலவி சாஹிப் 1924 மல்கானாவில் தப்லீகிற்காக சென்றார்கள். அங்குள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை தப்லீக் செய்ததுடன் மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் உள்ள கண்ணியமிக்க நபர்களுடன் தனது தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். தனது பழைய கிழிந்த ஆடைகளுடன் அப்போதைய ஆட்சியாளர்களை அவர்கள் சந்தித்து வந்தார்கள். 70 அல்லது 80 வயதை அடைந்த முதியவர் தனது பொதி ஒன்றை சுமந்து கொண்டு செல்வதை பார்த்து, இந்த முதியவருக்கு மக்கள் முஸ்லீம்களாக மாற வேண்டும், அகமதியத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவரது உயிர் மூச்சாக இருப்பதை உணர்ந்து அதன் மூலம் அவர்கள் சிறந்த தாக்கத்தை பெற்றனர். மௌலவி சாஹிப் அவர்களிடம் பெருமளவில் சந்தா வசூல் செய்வார்கள். இந்த ஜமாத் பணி செய்யும் ஜமாத் என்ற எண்ணத்துடன் அவர்கள் மகிழ்ச்சியாக இந்த தொகையை வழங்கினர். பிறகு அவர்களது முயற்சியால் பலரும் இந்த உண்மையான இயக்கத்தில் இணைந்தனர். ஹாஃபிஸ் குலாம் ரசூல் வசீராபாதி சாஹிப் கூறுகின்றார்கள், ஒருமுறை ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மியாம் பஷீர் அகமது சாஹிப் அவர்களது வீட்டில் அமர்ந்தவாறு பல சகோதரர்களையும் அங்கு ஒன்று திரட்டியவாறு அந்த வீட்டின் கதவருகில் அமர்ந்தவாறு இவ்வாறு கூறினார்கள், இங்கிருந்து அறிவை பெற்று வெளியில் சென்று மக்கள் தபிலீக் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் ஹைஸ்கூலை நிறுவியிருக்கின்றேன். ஆனால் வேதனை நிறைந்த விஷயம் என்னவென்றால், மக்கள் அறிவை பெற்றுக்கொண்ட பிறகு தங்களது வியாபாரங்களில் ஈடுபடுகின்றனர். அதனால் எனது நோக்கம் நிறைவேறாமல் போய்விடுகிறது. உங்களில் எவராவது தனது மகனை இறைவனுக்காக அவன் மார்க்க அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும் அவனை என்னிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கின்றாரா என்று ஹஜ்ரத் சாஹிப் கேட்டார்கள். அப்போது எனது மகனான மர்ஹூம் மௌலவி உபைதுல்லா அவர்கள் தமது சிறிய வயதில் எனக்கு அருகில் இருந்தார்கள். நான் அந்த எனது மகனை ஹஜ்ரத் சாஹிப்பிடம் ஒப்படைத்தேன். ஹுசூர் தனது அருளுக்குரிய கைகளால் அந்த சிறுவனை பிடித்தவாறு, அந்த சமயத்தில் மதரசா அகமதியாவின் உதவி பணியாளராக இருந்த மியா ஃபதுலுதீன் சாஹிப் சியால்கோட்டி அவர்களிடம் அந்த சிறுவனை ஒப்படைத்து, நீங்கள் இவனை முஃப்தி முகமது சாதிக் சாஹிப்பிடம் இவனை ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். முஃப்தி சாஹிப் இந்த நாட்களில் மதரசா அகமதியாவின் தலைமை ஆசிரியராக இருந்தார். அந்த சிறுவர் மதரசா அகமதியாவில் சேர்ந்து ஆலிம் ஃபாசில் ஆனார். அதற்கு இரண்டாவது கலீஃபத்துல் மசி அவர்கள் தமது கிலாஃபத் காலகட்டத்தில் அவரை மொரீஷியஸிற்கு முபலிகாக அனுப்பி வைத்தார்கள். 6.25 வருடம் வரை மொரீஷியஸில் அவர் தபிலீக் பணி செய்து வந்தார். இறுதியில் தனது நுட்பமான ஞானத்திற்கேற்ப அல்லாஹ் அவரை மரணிக்க செய்தான். அவருக்கு பிறகு அவரது மனைவியும் சிறிய வயதிலிருந்த அவரது ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தனர். நான் இவர்களை அதற்கு இரண்டாவது கலீஃபத்துல் மசியின் கட்டளை கேட்ப 1924 மொரீஷியஸ் சென்று அவர்களை திரும்ப அழைத்து வந்தேன். அதற்கு பிறகு அவரது மனைவியான ஃபாத்திமா பீவி வஃத்தாகிவிட்டார். இவர் எனது தம்பியான ஹாஃபிஸ் குலாம் அஹமது சாவின் மகளாவார்கள். இவரும் சொற்றொறியுடன் பேசுகின்ற சிறந்த பெண் முபலிக்காக இருந்தார். அல்லாஹ் அவரை மன்னிப்பானாக, அவர் மீது கருணை காட்டுவானாக. தொடர்ந்து இவர்கள் கூறுகின்றார்கள், இப்போது இந்த இரண்டு குழந்தைகளும் எனது தர்பியத்தின் கீழ் இருந்து வருகின்றார்கள். மகளுக்கு திருமணமாகிவிட்டது. மகன் பெயர் பஷீருதீன் ஆகும். அவன் என்னிடம் இருந்து வருகின்றான். அவனும் மதரசா அஹமதியாவில் படிக்கின்றான். அவனும் படிப்பை முடித்து அவனது தந்தையாரை போன்று மூலவி உபைதுல்லா ஷஹீத் மருஹூமின் இடத்திற்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்பதே எனது விருப்பம். அல்லாஹ்வின் அருளால் இந்த மகனுக்கும் கூட இதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. ஹஜரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் இவரையும் மொரிஷியஸிற்கு அனுப்பி வைத்தார்கள். இவரும் மிக நீண்ட காலம் அங்கு பணிபுரிந்து வந்தார். இவரது பிள்ளைகள் இப்போது இங்குதான் வசித்து வருகின்றனர். அவர்களில் எவரும் முபல்லிகாக ஆகவில்லை. எவ்வாறு இருப்பினும் இவர்களும் மொரிஷியஸில் தப்லீக் செய்தனர். ஒரு நீண்ட காலம் ஜமாத்திற்கு தொண்டு புரிந்துள்ளனர். பிறகு மியா ஷராஃபத் அஹமது சாஹிப் தனது தந்தையாரான மருகும் மௌலவி ஜமாலுதீன் சாஹிப்பின் நிலைமைகளை இவ்வாறு எடுத்து கூறியுள்ளார்கள். ஜும்மா நாளில் அவர்கள் கனூகா நங்கலே என்ற இடத்திற்கு சென்றார்கள். ஜும்மா தொலைவிப்பதற்காக சென்றார்கள். வழியில் பசி எடுத்ததால் இரண்டு பைசாவிற்கு கடலை வாங்கி சாப்பிட்டார்கள். தமது ஆடைகளை துவைத்துவிட்டு கடலையை சாப்பிட்டுவிட்டு அவர்கள் பயணத்திற்கு தயாரானார்கள். வழியில் அனல் காற்று வீசியது. வெப்பத்தி நாட்களாக அவை இருந்தன. மயக்கமடைந்து அவர் தரையில் படுத்து விட்டார். வழியில் சென்று கொண்டிருந்த ஒரு நபர் குரூர் காவல் நிலையத்தில் சென்று காதியானி மௌலவி சாஹிப் அனல் காற்று வெப்பம் தாங்க முடியாமல் மயக்கமடைந்து வழியில் விழுந்து கிடக்கின்றார் என்று கூறினார். அவர்களை நன்கு அறிந்திருந்த ஒரு சிப்பாய் ஓடி வந்தார். வழியில் எந்த குதிரை வண்டியும் அவருக்கு கிடைக்கவில்லை. அவரை மெதுவாக கைத்தாங்களாக பிடித்து மெதுவாக அவரது ஊருக்கு அழைத்து வந்தார். அப்போது முன்பை விட அதிகமாக அனல் காற்று வீசிக்கொண்டிருந்தது. அவர்களிடம் எந்த சக்தியும் இல்லாமல் ஆகிவிட்டது. ஊருக்கு வெளியே இருந்த ஒரு விடுதியின் வராந்தாவில் அவர்கள் படுத்து விட்டார்கள். மக்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு வாருங்கள் என்று அவரை அழைத்தனர். நான் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்து விட்டேன் என்று அவர் கூறினார். மக்கள் அவருக்கு மருந்துகளை கொடுத்தனர். ஆனால் எந்த தாக்கமும் தென்படவில்லை. உங்களது மகனுக்கு தந்தி கொடுக்கலாம் என்று மக்கள் வலியுறுத்தி கூறினர். அதற்கு அவர்கள், அவன் சிறுவன், பயந்து விடுவான். இறைவனிடம் அவனை நான் ஒப்படைக்கின்றேன் என்று கூறினார். இந்த சொற்களை கூறிய பிறகு அந்த தூய ஆண்மகன் மார்க்க தொண்டாற்ற வேண்டும் என்ற தனது எஜமானரின் கட்டளையை முழுமையான கீழ்ப்படிதலுடன் நிறைவேற்றியவாறு, முழுமையாக கட்டுப்பட்டு செயலாற்றியவாறு தன்னை படைத்த அந்த உண்மையான இறைவனிடம் சென்று சேர்ந்து விட்டார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கூறுகின்றார்கள், மருஹூமின் ஜனாதா தொழுகையை அகமதி அல்லாதவர்கள் தொலைவைத்தனர். அவர்களே அவரை நல்லடக்கம் செய்தனர். அல்லாஹ் அவர்களுக்கு இதற்கான சிறந்த நட்குலியை வழங்குவானாக. மூன்றாவது நாள்தான் இவரது வஃபாத் பற்றிய செய்தி அகமதி சகோதரர்களுக்கும் தெரிய வந்தது. அவர்கள் இந்த எளியவனுக்கும் ஹஜரத் இரண்டாவது ஹலிபத்துல் மசீஹ் அவர்களுக்கும் இது பற்றி தகவல் தெரிவித்தார்கள். ஹுசூர் ஜும்மாவில் இது பற்றி கூறினார்கள். ஜனாசா காயிப் தொழுகையையும் தொலைவைத்தார்கள். மர்ஹூம் அவர்கள் வசியத் செய்திருந்தார். எனவே அவருக்கான நினைவுகள் பெஹஸ்தி மக்பராவில் வைக்கப்பட்டது. அல்லாஹு தாலா இந்த எல்லா பெரியவர்களது தகுதிகளையும் உயர்த்தி கொண்டே செல்வானாக. அவர்களது இந்த ஆன்மாவை எப்போதும் நம்மிடத்திலும் நமது எதிர்கால சந்ததிகளிடமும் நீடிக்க செய்வானாக. இறுதியில் ஹசரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சில மேற்கோள்களை படிக்கின்றேன். ஹசரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், புதிய அறிவை பெற வேண்டும் என்ற போதனைக்கு எதிராக இருக்கின்ற மௌலவிகள் தவறளித்துள்ளனர். உண்மையில் தங்களது தவறுகளையும் பலகீனங்களையும் மறைப்பதற்காக அவர்கள் அவ்வாறு செய்கின்றனர். புதிய அறிவுகள் மூலம் நடக்கின்ற ஆராய்ச்சிகள் இஸ்லாத்தின் மீது தப்பெண்ணம் கொள்ள வைத்து மக்களை வழிகெடுத்துவிடும் என்ற கருத்து அவர்களது மூளையில் பயந்து விட்டது. அறிவும் விஞ்ஞானமும் இஸ்லாத்துக்கு முற்றிலும் முரண்படுகின்ற விஷயங்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டுள்ளனர். தத்துவங்களில் உள்ள பலகீனங்களை வெளிப்படுத்தும் ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. இவர்கள் தமது இந்த பலகீனங்களை மறைப்பதற்காக புதிய அறிவு நிறைந்த கல்வியை கற்பதையே ஆகுமானதல்ல என்று கூறுகின்றனர். இவர்களே இட்டுக்கட்டி இதனை கூறுகின்றனர். அவர்களின் ஆன்மா தத்துவங்களுக்கு முன்னால் நடுங்குகிறது. புதிய ஆராய்ச்சிகளுக்கு முன்னால் சஜதா செய்கின்றன. பிறகு அவர்கள் கூறினார்கள், இறைவனது இல்ஹாம் மூலம் உருவாகின்ற அந்த உண்மையான தத்துவ ஞானம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த தத்துவங்களே திருக்குறானில் நிரம்பி காணப்படுகிறது. மிகவும் தாழ்மையுடன் தன்னை ஒன்று மட்டவன் என்று கருதி இறைவனது சன்னிதானத்தில் விழுபவர்களுக்கு அவை கிடைக்கும். அவர்களது மூளைகளிலிருந்து கர்வம் நிறைந்த எண்ணங்களின் துர்நாற்றம் வெளியேறிவிடுகிறது. அவர்கள் தங்களது பலகீனங்களை ஏற்றுக்கொண்டவாறு மன்றாடியவாறு அவர்கள் இறைவனின் உண்மையான அடிமைகளாக இருக்கின்றனர் என்பதை ஏற்றுக்கொள்கின்றனர். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்காகவும் அல்லாவின் கலிமாவை உயர்த்துவதற்காகவும் புதிய அறிவுகளை பெற வேண்டிய தேவை இன்று இருக்கின்றது. அதை முயற்சி செய்து பெற வேண்டும். ஆனால் எனக்கு இந்த அனுபவம் இருக்கின்றது. அதனை எச்சரிக்கையாக நான் எடுத்துக் கூற விரும்புகின்றேன். யார் இந்த அறிவை பெற்ற பிறகு ஒரு பக்கம் மட்டும் முழுமையாக சாய்ந்து விட்டார்களோ, அதாவது உலக கல்வியை கற்றுவிட்டு மார்க்கத்தை கற்காமல் விட்டுவிட்டார்களோ, மேலும் அதில் எந்த அளவு அவர்கள் மூழ்கிவிட்டனர் என்றால், நல்லுளம் படைத்த இறை தொடர்புள்ள மக்களின் அருகில் அமர்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் இறையொளியை பெறாமல் இருந்ததால் பொதுவாக அவர்கள் தடுமாறி விடுகின்றனர். அவர்கள் இஸ்லாத்தை விட்டு விலகி மிக தொலைவில் சென்று விட்டார்கள். அந்த அறிவுகளை இஸ்லாத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு பகரமாக இஸ்லாத்தை அந்த அறிவுகளுக்கு கீழ் கொண்டு வருகின்ற பயனற்ற முயற்சியை அவர்கள் செய்கின்றார்கள். இவ்வாறு அவர்கள் தங்களது எண்ணங்களில் மார்க்க சமுதாய தொண்டாற்றக்கூடிய பாதுகாவலர்களாக தங்களை கருதி கொள்கின்றார்கள். நினைவு கொள்ளுங்கள், வானத்து ஒளியை தன்னகத்தே கொண்டவர்தான் மார்க்கத்திற்கு தொண்டாற்ற முடியும். ஆக இந்த வானத்து ஒளியை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த விஷயங்களை கூற காரணம் என்னுடன் தொடர்பு வைத்துள்ள நீங்கள். இந்த தொடர்பின் காரணமாக எனது உடலின் உறுப்புகளாக ஆகிவிட்டீர்கள். இவ்வாறான சொல்லை நமக்காக ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவது நமக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய உடல் உறுப்புகள் தாமாக எந்த பணியையும் செய்ய முடியாது. மூளை இடுகின்ற கட்டளை கேட்ப அது செயல்படுகின்றது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த எதிர்பார்ப்பை முழுமையாக நிறைவேற்ற முயற்சி செய்கின்ற மாபெரும் பொறுப்பு அகமதிகளுக்கு இருக்கின்றது. நமது அந்த பணிகள் இஸ்லாம் மற்றும் திருக்குரான் போதிக்கின்ற உண்மையான போதனைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். இது பற்றியே இந்த காலத்தில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் போதனை செய்துள்ளார்கள். இது இல்லாமல் நாம் நமது பையத்திற்குரிய உரிமையை செலுத்த முடியாது. கூறுகின்றார்கள், நீங்கள் எனது உடல் உறுப்புகளாக ஆகிவிட்டீர்கள், எனவே இந்த விஷயங்களை செயல்படுத்த வேண்டும். அறிவிலிருந்தும் இறைவனது வசனங்களிலிருந்தும் பலன் பெற்றவாறு உங்களது பணிகளை செய்துவிடுங்கள். அப்போதுதான் உண்மையான இறைஞானம் மற்றும் நிச்சய உறுதியின் ஒளி உங்களிடம் உருவாகும். நீங்கள் மற்ற மக்களை இருளிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வருகின்ற ஊடகமாக ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் இன்றைய நாட்களில் ஆட்சேபனைகளின் அடித்தளம் இயற்கை, மருத்துவம் மற்றும் வானவியல் ஆகியவற்றால் ஏற்படும் பிரச்சனைகள் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த அறிவுகளின் உண்மைகளையும் அதன் நிலைகளையும் பற்றிய அறிவை பெற்றுக்கொள்வது அவசியமானதாகும். அதன் மூலம் இந்த ஆட்சேபனைகளுக்கு பதில் கூறுவதற்கு முன்பு அவற்றின் உண்மை நிலை நமக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் நான் கூறும் இந்த விஷயத்தை கேளுங்கள், அதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். மனிதனின் பேச்சு உண்மையான உள்ளத்துடன் இல்லாமல் இருந்தால், மேலும் அதில் செயலளவிலான ஆற்றல் இல்லாமல் இருந்தால், அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதாவது எந்த பேச்சை நீங்கள் பேசினாலும் உண்மையான உள்ளத்துடன் அதை பேச வேண்டும். உங்களது செயல்களும் அதற்கேற்ப இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இருந்தால் அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இதன் மூலமே அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர் உண்மை தெரிய வருகிறது. ஏனென்றால் எத்தகு வெற்றி மற்றும் உள்ளங்களில் நல்விளைவை ஏற்படுத்துதல் ஆகியவை அவர்களது பங்கில் வந்ததோ, அதற்கு இணையான ஒன்று ஆதமின் சந்ததிகளின் வரலாற்றில் நமக்கு தென்படவில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லிலும் செயலிலும் முழுமையான பொருத்தம் இருந்ததன் காரணமாகவே அது நடந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரியை சரியான முறையில் பின்பற்றி செல்ல முயற்சி செய்வது நமது கடமையாகும். நமது சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும் போதுதான் அதனை நாம் செய்ய முடியும். அப்போதுதான் நமது முயற்சிகளுக்கான சிறந்த பலன்களும் கிடைக்கும். அல்லாஹு தஆலா நமக்கு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. நாம் மார்க்கத்தை பரப்பக்கூடியவர்களாக ஆகுவோமாக. மக்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடியவர்களாக நாம் ஆகுவோமாக. அவர்களது உறுப்புகளாக இருப்பதற்குரிய உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஆவோமாக. நமது சொல்லிலும் செயலிலும் எவ்வித முரண்பாடும் இல்லாமல் இருக்கட்டுமாக. ஒருபோதும் தஜ்ஜாலி ஆற்றல்கள் மற்றும் உலக அறிவுகளின் ஆதிக்கத்தின் கீழ் நாம் வராமல் இருப்போமாக. அல்லாஹ் இந்த அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்வதற்கான தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. இன்று மீண்டும் நான் ஒரு ஜனாதா காயிப் தொழுகை தொழ வைப்பேன். நைஜரை சார்ந்த சுல்தான் ஆஃப் அகாதேஷ் உடைய ஜனாதாவாகும் இது. பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தமது 75வது வயதில் இவர் வஃபாத்தாகிவிட்டார். இன்னா இல்லாஹி வ இன்னா இலஹி ராஜூன். இவரது பெயர் அல்ஹாஜ் உமர் இப்ராஹிம் ஆகும். 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இவருக்கு அகமதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கான தோஃபி கிடைத்தது. இவர் நைஜருடைய மிகப்பெரும் அரசராவார். அம்மரபு வழியில் வந்த அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் இவர் தலைவராக இருந்தார். குடியரசுத் தலைவரின் உயர்மட்ட சிறப்பு ஆட்சிக்குழுவில் இருந்த 4 நபர்களில் இவர் ஒருவராவார். நைஜரில் 15வது நூற்றாண்டிலிருந்து அகாதேஷ் பகுதியில் ஆட்சி ஆரம்பமானது. 1960ஆம் ஆண்டில் மர்ஹூம் அகாதேஷின் சுல்தானாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவ்வாறு 51 அல்லது 52 வருடங்களாக இவர் சுல்தானாக இருந்து வந்துள்ளார். நைஜர் மக்கள் இவரை கண்ணியமான பார்வையில் பார்த்தனர். அகாதேஷில் அவ்வப்போது கூச்சல் குழப்பம் நிலவிய பகுதிகளில் அமைதியை ஏற்படுத்துவதில் இவருக்கு பெரும் பங்கு இருக்கின்றது. அமைதியின் அடையாளமாக இவர் திகழ்ந்தார். 2002 பெனினில் நடைபெற்ற ஆண்டு மாநாட்டில் 12 பேர் அடங்கிய தனது குழுவுடன் 2500 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்து கலந்து கொண்டார். ஜலசாவிற்கு பிறகு ஒரு வாரம் வரை பெனினில் இவர் தங்கியிருந்தார். பெனின் அமீர் சாஹிபுடன் பல ஜமாத்துகளுக்கு சென்றார். அகமதியத்தை மிக அருகில் சென்று பார்க்க அவரால் முடிந்தது. நைஜருக்கு திரும்பி செல்வதற்கு முன் நான் பைய செய்துவிட்டு திரும்பி செல்ல விரும்புகின்றேன் என்று தனது ஆசையை அவர் வெளிப்படுத்தினார். பிறகு தனது 12 உறுப்பினர் கொண்ட குழுவினருடன் சேர்ந்து பைய செய்து அகமதியத்தில் இணைந்தார். பெனின் ஆண்டு மாநாட்டில் ஆயிரக்கணக்கான நபர்கள் தொழுவதை பார்த்துவிட்டு, எனது உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளுகிறது, நாங்கள் முஸ்லீம் நாட்டிலிருந்து வந்துள்ளோம், ஒருபோதும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காகவே இருக்கின்ற இதுபோன்ற மாநாட்டை நாங்கள் இதுவரை பார்க்கவில்லை என்று அவர் கூறினார். 2003 ஆண்டில் UKயின் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது என்னுடன் இவரது முதல் சந்திப்பு நிகழ்ந்தது. மிக நல்ல ஒழுக்கமுடையவராகவும் எல்லோரிடமும் நல்ல முறையில் பரிமாறக்கூடியவராகவும் பல நட்பண்புகளின் எஜமானராகவும் இவர் இருந்தார். ஹஜரத் 4வது கலீஃபத்துல் மசீஹ் வஃபா தொடர்பாக இவருக்கு தெரிய வந்ததும் மிஷன் ஹவுஸிற்கு தாமாகவே வந்து முபல்லக் இன்சார்ஜிடம் தனது அனுதாபத்தை தெரிவித்தார். இவருக்கு சந்ததிகளும் உள்ளனர். 18 மகன்களும் 12 மகள்களும் உள்ளனர். நைஜரின் முபல்லக் இன்சார்ஜாக இருந்த அக்பர் அஹமஸ் சாஹிப் கூறுகின்றார்கள், அவர்களுக்கு இருமுறை அகாதேஷ் செல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போது சுல்தான் அவர்கள் சிறந்த முறையில் விருந்தோம்பல் செய்தார். மிஷனரி இன்சார்ஜிற்கு நல்ல முறையில் விருந்தோம்பல் செய்தார். அவருக்கு கண்ணியமளித்து வந்தார். நாட்டின் தலைநகருக்கு அவர் வரும்போது இந்த எளியவனுக்கு அது பற்றி தெரிய வந்தது. நான் அவர்களை சந்திக்க செல்லும் போது மிகுந்த அன்புடன் என்னை சந்தித்தார். என்னிடம் ஜமாத்தின் நிலைமைகள் பற்றி கேட்பார்கள், கலீஃபத்துல் மசீஹ் பற்றியும் கேட்பார்கள். 2004 ஏப்ரல் மாதம் நான் பெனினில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது இவர்கள் மீண்டும் பக்கத்து நாடான கராகோவிற்கு வந்தார்கள். நைஜரிலிருந்து 62 பேர் கொண்ட குழு வந்திருந்தது. அந்த குழுவில் மர்ஹூம் சுல்தான் ஆஃப் அகாதேஷும் இருந்தார்கள். அங்கு என்னுடன் அவரது சந்திப்பு நிகழ்ந்தது. அங்கு 3 அல்லது 4 நாட்கள் பயணம் செய்துதான் நான் வந்துள்ளேன் என்று அவர் கூறினார். பாலைவனத்தில் பயணமும் மிகவும் கடினமான ஒன்றாகும். 2000 அல்லது 2500 கிலோமீட்டர் பயணம் செய்து அவர் இங்கு வந்து சேர்ந்தார். அங்கு இவரோடு பல விஷயங்கள் பேசப்பட்டன. இவர் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். என்னை சந்தித்ததில் அவருக்கு மிகுதியான மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவர் சுல்தானாக இருந்தும் மிக பெரும் சுல்தான்களில் ஒருவராக இருந்தும் மிகுந்த பணிவும் அடக்கமும் இவரிடம் இருந்தது. அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر